ஓம் சாந்தி. 8/10/2014 காலை முரளி பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நினைவில் இருந்து ஒவ்வொரு கர்மத்தையும் செய்வீர்களானால் அநேகருக்கு உங்களின் சாட்சாத்காரம் கிடைத்து கொண்டே இருக்கும். கேள்வி: சங்கமயுகத்தில் எந்த விதி மூலம் தனது இதயத்தை சுத்தப்படுத்த முடியும்? பதில்: நினைவிலிருந்து உணவு சமைக்க வேண்டும், மேலும் நினைவிலிருந்து உணவும் வேண்டும். அப்போது இதயம் சுத்தமாகிவிடும். சங்கமயுகத்தில் பிராமணர்களாகிய உங்கள் மூலம் சமைக்கப்பட்ட பவித்ர பிரம்மா போஜனம் தேவதைகளுக்கும் கூட மிகவும் பிடித்தமானதாகும். யாருக்கு பிரம்மா போஜனத்தின் மீது மதிப்பு உள்ளதோ அவர்கள் தட்டை கழில் கூட குடித்து விடுவார்கள். மகிமையும் அதிகம் உள்ளது. நினைவில் சமைக்கப்பட்ட உணவு சாப்பிடுவதால் சக்தி கிடைக்கின்றது, இதயம் சுத்தமாகின்றது. ஓம் சாந்தி. சங்கமயுகத்தில்தான் பாபா வருகிறார். தினந்தோறும் குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டியுள்ளது ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். குழந்தைகளே, உங்களை ஆத்மா என உணருங்கள். இதுபோல் ஏன் சொல்கிறார்? நிச்சயமாக அவர் எல்லையற்ற தந்தை. ஆத்மாக்களுக்கு படிப்பு சொல்லித் தருகிறார் என்பது குழந்தைகளுக்கு நினைவிருக்க வேண்டும். சேவைக்காக விதவிதமான பாயிண்டுகள் பற்றி புரிய வைக்கிறார். குழந்தைகள் சொல்கின்றனர், சேவை இல்லை, நாங்கள் வெளியில் போய் எப்படி சேவை செய்வது என்று. பாபா சேவைக்கான யுக்திகளும் மிக சுலபமாக புரியும்படி சொல்கிறார். சித்திரம் கையில் இருக்க வேண்டும். ரகுநாத்தின் கருப்பான சித்திரமும் இருக்க வேண்டும், வெள்ளையான சித்திரமும் இருக்க வேண்டும். கிருஷ்ணர் அல்லது நாராயணரின் சித்திரம் கருப்பானதும் வேண்டும், வெண்மையானதும் வேண்டும். சிறிய சித்திரமாகவே இருந்தாலும் சரிதான். கிருஷ்ணருடைய மிகச் சிறிய சித்திரத்தையும் கூட உருவாக்குகின்றனர். நீங்கள் கோவிலின் பூசாரியிடம் கேட்கலாம், இவர்கள் உண்மையில் வெள்ளையாக இருந்தார்கள் எனும் போது ஏன் கருப்பாக செய்திருக்கிறீர்கள்? இதுவோ குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது. ஆத்மா எப்படி விதவிதமான பெயர் வடிவங்களை தாரணை செய்து கீழே இறங்கி வருகின்றது. எப்போதிலிருந்து காமசிதையின் மீது ஏறுகின்றதோ அப்போதிருந்தே கருப்பாகிவிடுகின்றது. ஜெகநாத் அல்லது ஸ்ரீநாத் கோவிலுக்கு ஏராளமான யாத்திரிகர்கள் வருகின்றனர். உங்களுக்கு அழைப்பும் கூட கிடைக்கின்றது. சொல்லுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஸ்ரீநாத்தின் 84 பிறவைகளின் வாழ்க்கை வரலாற்றை சொல்கிறோம். சகோதர சகோதரிகளே, வந்து கேளுங்கள். இது போன்ற சொற்பொழிவை வேறு யாரும் செய்ய முடியாது. நீங்கள் புரிய வைக்க முடியும் இவர் ஏன் கருப்பாக இருக்கிறார் என்பதை பற்றி. ஒவ்வொருவரும் பாவன நிலையிலிருந்து பதீத்தர்களாக அவசியம் ஆகி தீர வேண்டும். தேவதைகள் எப்போது வாம மார்க்கத்தில் சென்றுள்ளனரோ அப்போது அவர்களை கருப்பாக ஆக்கிவிட்டனர். காமசிதையில் அமர்வதால் அயர்ன் ஏஜ்டாக, அதாவது இரும்பு யுகம், இரும்பின் நிறம் கருப்பாக உள்ளது. தங்கத்தினுடையது கோல்டன், அதை வெள்ளை என சொல்வார்கள். அவர்கள்தான் பிறகு 84 பிறவிகளுக்கு பின் கருப்பாகின்றனர். ஏணிப்படியின் சித்திரமும் அவசியம் கையில் இருக்க வேண்டும். ஏணிப்படியும் பெரியதாக இருக்குமானால் யார் வேண்டுமானாலும் தூரத்திலிருந்து நன்றாக பார்க்க முடியும். மேலும் பாரதத்திற்கு இந்த கதி ஏற்பட்டுள்ளது என நீங்கள் புரிய வைப்பீர்கள். உயர்வு மற்றும் தாழ்வு என எழுதப்பட்டும் உள்ளது. குழந்தைகளுக்கு சேவை செய்வதில் ஆர்வம் இருக்க வேண்டும், புரிய வைக்க வேண்டும். இந்த உலகத்தின் சக்கரம் எப்படி சுற்றுகிறது? கோல்டன் ஏஜ், சில்வர் ஏஜ், காப்பர் ஏஜ், பிறகு இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தையும் காட்ட வேண்டும். அதிகமான சித்திரங்களை எடுத்துக்கொள்ளவில்லை என்றாலும் சரி, ஏணிப்படையின் சித்திரம் பாரதத்திற்கு முக்கியம். நீங்கள் புரிய வைக்க முடியும். இப்போது மீண்டும் பதீத்திலிருந்து பாவனமாக நீங்கள் எப்படி ஆக முடியும் என்று. பதீத பாவனரோ ஒரே ஒரு தந்தைதான். அவரை நினைவு செய்வதின் மூலம் ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி கிடைக்கின்றது. குழந்தைகளாகிய உங்களிடம் முழு ஞானமும் உள்ளது. மற்ற அனைவருமோ அஞ்ஞான உறக்கத்தில் உறங்கி போயுள்ளனர். பாரதம் ஞானத்தில் இருந்தபோது பெரும் செல்வம் மிகுந்த நாடாக இருந்தது. இப்போது பாரதம் அஞ்ஞானத்தில் உள்ளது என்றால் எவ்வளவு ஏழையாக உள்ளது. ஞானி மனிதர்கள் மற்றும் அஞ்ஞானி மனிதர்கள் உள்ளனர் இல்லையா? தேவி தேவதைகள் மற்றும் மனிதர்கள் என்பதோ பெயர் பெற்றதாகும். தேவதைகள் சத்யுக திரேதாவில், மனிதர்கள் துவாபர கலியுகத்தில் சேவை எப்படி செய்வது என்பது குழந்தைகளின் புத்தியில் சதா இருக்க வேண்டும். அதையும் பாபா புரிய வைத்துக் கொண்டே இருக்கிறார். ஏணிப்படையின் சித்திரம் புரிய வைப்பதற்கு மிக நல்லது. பாபா சொல்கிறார், இல்லறத்தில் இருங்கள், சரீர நிர்வாகத்திற்காக வேலை முதலியற்றையோ செய்தாக வேண்டும், உலகாய கல்வியையும் கற்றுக்கொள்ள வேண்டும், மீதி நேரம் கிடைத்தால் சேவைக்கான சிந்தனை செய்ய வேண்டும். நாம் மற்றவர்களுக்கு எப்படி நன்மை செய்வது? இங்கோ நீங்கள் அநேகருக்கு நன்மை செய்ய இயலாது. இங்கோ பாபாவின் முரளி கேட்பதற்காக வருகிறீர்கள். இதில்தான் மாய மந்திரம் உள்ளது. பாபாவை மந்திரவாதி என சொல்கின்றனர் இல்லையா? பாடவும் செய்கின்றனர். முரளி உங்களிடம் உள்ள மாயாஜாலம். உங்களின் வாயினால் இசைக்கும் முரளியில் மாயாஜாலம் உள்ளது. மனிதர்லிருந்து தேவதையாகி விடுகின்றனர். இப்படி ஒரு மந்திரவாதி பாபாவை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. பாடலும் உள்ளது. மனிதரிலிருந்து தேவதையாக மாற்றுவதற்கு அதிக நேரமாகாது. பழைய உலகத்திலிருந்து புது உலகமாக அவசியமாக வேண்டும். பழைய உலகின் விநாசமும் அவசியம் ஆக வேண்டும். இச்சமயம் நீங்கள் ராஜயோகம் கற்றுக்கொள்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக ராஜாவாகவும் ஆக வேண்டும். இப்போது குழந்தைகள் நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். 84 பிறவிகளுக்கு பிறகு முதல் நம்பரில் பிறவி எடுக்க வேண்டும். ஏனென்றால் உலகத்தின் சரித்திரம் பூகோளம் திரும்பவும் நடைபெறுகின்றது. சத்யுகம் திரேதாயுகம் இருந்து சென்றுள்ளது. அது மறுபடியும் வந்தாக வேண்டும். நீங்கள் எங்கே அமர்ந்திருந்தாலும் புத்தியில் நாம் திரும்பி செல்கிறோம். பிறகு சத்தோப்பிரதான் தேவி தேவதையாக ஆகிறோம் என்பது நினைவில் இருக்க வேண்டும். அவர்கள் தேவதைகள் என சொல்லப்படுகிறார்கள். இப்போது மனிதர்களிடம் தெய்வீக குணங்கள் இல்லை. ஆக நீங்கள் எங்கே இருந்தாலும் சேவை செய்ய முடியும். எவ்வளவுதான் வேலை முதலியவை இருந்தாலும் இல்லறத்தில் இருந்தவாறே வருமானத்தை சேமித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இதில் முக்கிய விஷயம் பவித்ரதாவினுடையது. தூய்மை இருந்தால் அமைதியும் செல்வ செழிப்பும் இருக்கும். அன்பானவர்களாக ஆகிவிட்டால் பிறகு இங்கே இருக்க முடியாது. ஏனென்றால் நாம் அவசியம் சாந்திதம் சென்றாக வேண்டும். ஆத்மா தூய்மையாகிவிட்டால் பிறகு ஆத்மா இந்த பழைய சரீரத்துடன் இருக்க வேண்டியதில்லை. இதுவோ அசுத்தமானதில்லையா? 5 தத்துவங்களே அசுத்தமாக உள்ளன. சரீரமும் இதனால்தான் உருவாகின்றது. இது மண்ணாலான உருவம் என சொல்லப்படுகின்றது. 5 தத்துவங்களாலான ஒரு சரீரம் முடிந்து போகிறது, மற்றொன்று உருவாகின்றது. ஆத்மாவோ இருக்கவே செய்கிறது. ஆத்மா ஒன்றும் உருவாகிற ஒரு பொருள் அல்ல. சரீரம் முதலில் எவ்வளவு சிறியது, பிறகு எவ்வளவு பெரியதாக ஆகின்றது. எவ்வளவு உறுப்புகள் கிடைக்கின்றன, அதில் ஆத்மா பாகம் முழுவதையும் நடிக்கின்றது. இந்த உலகமே அற்புதமானது. அனைத்திலும் அற்புதமானவர் பாபா. அவர் ஆத்மா பற்றிய அறிமுகம் தருகிறார். நாம் ஆத்மா எவ்வளவு சிறியதாக இருக்கிறோம். ஆத்மா பிரவேசமாகின்றது. ஒவ்வொரு பொருளும் அற்புதமானது. மிருகங்களின் சரீரம் முதலியவை எப்படி உருவாகின்றன? அற்புதம் இல்லையா? ஆத்மாவோ அனைவரிடமும் அதே சிறிய அளவுதான். யானை எவ்வளவு பெரியது, அதற்குள் இவ்வளவு சிறிய ஆத்மா போய் அமர்ந்து கொள்கிறது. பாபாவோ மனித பிறவியின் விஷயத்தை சொல்கிறார். மனிதர்கள் எத்தனை பிறவிகள் எடுக்கின்றனர்? 84 லட்சம் பிறவிகளோ கிடையாது. புரிய வைக்கப்பட்டுள்ளது எத்தனை கர்மங்கள் உள்ளனவோ அத்தனை விதமாக உருவாகின்றது. ஒவ்வொரு ஆத்மாவும் எத்தனை தோற்ற அமைப்புகள் சரீரங்களை எடுக்கின்றது, அதிசயம் இல்லையா? பிறகு எப்போது சக்கரம் திரும்பவும் நடைபெறுகிறதோ அப்போது ஒவ்வொரு பிறவியிலும் தோற்றம், பெயர், வடிவம் முதலியவை மாறிவிடுகின்றன. கருப்பான கிருஷ்ணர் வெள்ளையான கிருஷ்ணர் என்றெல்லாம் சொல்ல மாட்டார்கள். அவரது ஆத்மா முதலில் வெள்ளையாக இருந்தது, பிறகு 84 பிறவிகள் எடுத்து எடுத்து கருப்பாகிவிடுகின்றது. உங்கள் ஆத்மாவும் கூட விதவிதமான தோற்றம், விதவிதமான சரீரங்களை எடுத்து பாகத்தை நடிக்கின்றது. இதுவும் டிராமா. குழந்தைங்களாகிய உங்களுக்கு ஒருபோதும் எந்த ஒரு கவலையும் இருக்கக்கூடாது. அனைவரும் நடிகர்கள். ஒரு சரீரத்தை விட்டு வேறொன்றை எடுத்து பிறகு பாகத்தை நடித்தேயாக வேண்டும். ஒவ்வொரு பிறவியிலும் உறவுகள் முதலியன மாறிவிடுகின்றன. ஆக பாபா புரிய வைக்கிறார், இது உருவாக்கப்பட்ட டிராமா. ஆத்மாதான் 84 பிறவிகள் எடுத்து எடுத்து தமோ பிரதானமாக ஆகியுள்ளது. இப்போது மீண்டும் ஆத்மாவை சதோ பிரதானமாக ஆக்க வேண்டும். பாவனமாகவோ அவசியமாக வேண்டும். பாவன சிருஷ்டியாக இருந்தது, இப்போது பதீதாக உள்ளது, மீண்டும் பாவனமாக வேண்டும். சதோ பிரதானம், தமோ பிரதானம் என்ற சொற்கள் உள்ளன இல்லையா? சதோ பிரதான் சிருஷ்டி, பிறகு சதோ ரஜோ தமோ சிருஷ்டி, இப்போது தமோ பிரதானமாக ஆகியிருப்பவர்களே மீண்டும் சதோ பிரதானமாக எப்படி ஆவது? பதீதத்திலிருந்து பாவனமாக எப்படி ஆவது? மழை நீரினாலோ பாவனமாக மாட்டார்கள். மழையினாலோ மனிதர்களுக்கு மரணம் கூட ஏற்படுகின்றது. வெள்ளம் வந்துவிட்டால் எத்தனை பேர் மூழ்கி விடுகிறார்கள். இப்போது பாபா புரிய வைத்துக் கொண்டே இருக்கிறார், இந்த கண்டங்கள் அனைத்தும் இருக்க போவதில்லை. இயற்கை சேதங்களும் உதவி செய்யும். எவ்வளவு ஏராளமான மனிதர்கள், மிருகங்கள் பெருகி விடுகின்றன. தண்ணீரினால் பாவனமாகி விடுகின்றனர் என்பதல்ல. சரீரமோ சென்று விடுகின்றது, சரீரங்களோ பதீதத்திலிருந்து பாவனமாகாது. ஆத்மாதான் பாவனமாக வேண்டும். ஆக பதீத பாவனரோ ஒரு தந்தைதான். அவர்கள் ஜெகத்குரு என சொல்லிக் கொள்கின்றனர். ஆனால் குருவின் வேலை சத்கதி அளிப்பது. ஒரே ஒரு தந்தை தான் சத்கதி அளிப்பவர். பாபா சத்குரு தான் சத்கதி அளிக்கிறார். பாபா நிறைய புரிய வைக்கிறார். இவரும் கூட, அதாவது பிரம்மாவும் கூட கேட்கிறார் இல்லையா? குருக்களும் கூட அருகில் சீடர்களை அமர்த்துகின்றனர் இல்லையா கற்றுத்தருவதற்காக? இவரும் கூட அவருக்கு அருகில் அமர்கின்றார். அதாவது ஷிவ் பாபா புரிய வைக்கின்றார் என்றால் இவரும் கூட புரிய வைப்பார் இல்லையா? அதனால் குரு பிரம்மா நம்பர் 1 செல்கிறார். சங்கரரை பற்றியோ சொல்கின்றனர், கண்ணை திறந்து பஸ்மமாக்கி விடுவார் என்பதாக. பிறகு அவரையோ குரு என சொல்ல முடியாது. பிறகும் கூட பாபா சொல்கிறார், குழந்தைகளே என்னை மட்டுமே நினைவு செய்யுங்கள். அநேக குழந்தைகள் கேட்கின்றனர், இவ்வளவு வேலை தொழில் சம்பந்த கவலைகளிலிருந்து கொண்டு நாங்கள் எங்களை ஆத்மா என உணர்ந்து எப்படி பாபாவை நினைவு செய்வது? பாபா புரிய வைக்கிறார், பக்தி மார்க்கத்திலும் கூட நீங்கள் ஹே ஈஸ்வரா, ஹே பகவானே என சொல்லி நினைவு செய்கிறீர்கள் இல்லையா? துக்கம் வரும்போதுதான் நினைவு செய்கிறீர்கள். இறக்கும் தருவாயிலும் சொல்கின்றனர், ராம் ராம் சொல்லுங்கள் என்று. ராமநாமத்தின் தானம் செய்யும் நிறுவனங்கள் நிறைய உள்ளன. எப்படி நீங்கள் ஞான தானம் செய்கிறீர்கள்? அவர்கள் பிறகு சொல்கின்றனர், ராம் சொல்லுங்கள், ராம் சொல்லுங்கள் என்று. நீங்களும் சொல்கிறீர்கள், ஷிவ் பாபாவை நினைவு செய்யுங்கள் என்று. அவர்களோ சிவனை பற்றி அறிந்திருக்கவே இல்லை, சும்மா ராம் ராம் என சொல்லிவிடுகின்றனர். இப்போது இதையும் ஏன் சொல்கின்றனர், ராம் சொல்லுங்கள் என்று? பரமாத்மா அனைவருக்குள்ளும் இருக்கிறார் என சொல்லும் போது பாபா அமர்ந்து புரிய வைக்கிறார், ராமர் அல்லது கிருஷ்ணர் பரமாத்மா என சொல்லப்படுவதில்லை. கிருஷ்ணரையும் கூட தேவதை என சொல்கின்றனர். ராமரை பற்றியும் புரிய வைக்கப்பட்டுள்ளது, அவர் பாதி தேவதா. இரண்டு கலைகள் குறைந்து விடுகின்றன. ஒவ்வொரு பொருளின் கலையும் குறைந்து கொண்டே செல்கின்றது. ஆடையும் கூட முதலில் புதிதாக உள்ளது, பிறகு பழையதாகி விடுகின்றது. ஆக பாபா இவ்வளவு விஷயங்களை புரிய வைக்கிறார். பிறகும் சொல்கிறார், என்னுடைய இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளே, தங்களை ஆத்மா என உணருங்கள். நினைத்து நினைத்து சுகம் பெறுங்கள். இங்கோ துக்க உலகம். தந்தையையும் ஆஸ்தியையும் நினைவு செய்யுங்கள். நினைவு செய்து செய்தே அளவற்ற சுகம் பெறுவீர்கள். கலக கிளேசம், நோய்கள் முதலியவை எதுவாக இருந்தாலும் விட்டு போய்விடும். நீங்கள் 21 பிறவிகளுக்கு நோயற்றவர்களாக ஆகிவிடுவீர்கள். உடலை பற்றிய அனைத்து கலக கிளேசங்களும் விட்டு போகட்டும். ஜீவன் முக்தி பதவி பெறுங்கள். பாடுகின்றனர், ஆனால் செயலில் வருவதில்லை. உங்களுக்கு பாபா நடைமுறையில் புரிய வைக்கிறார். பாபாவை நினைப்பீர்களானால் உங்களுடைய மனதின் அனைத்து ஆசைகளும் நிறைவேறிவிடும். சுகமானவராக ஆகிவிடுவீர்கள். தண்டனை பெற்று ரொட்டி துண்டு கொஞ்சம் சாப்பிடுவது நன்றாக இருக்காது. அனைவருக்கும் சூடான ரொட்டி என்றால் பிடிக்கும். இப்போதோ எண்ணெய் தான் பயன்படுகிறது, அங்கோ நெய்யாறு ஓடும். ஆக குழந்தைகள் தந்தையின் சிந்தனையில் இருக்க வேண்டும். இங்கே உட்கார்ந்து கொண்டு பாபாவை நினைவு செய்யுங்கள் என்றெல்லாம் பாபா சொல்லவில்லை. நடமாடும் போதும் சுற்றி வரும் போதும் ஷிவ் பாபாவை நினைவு செய்ய வேண்டும். வேலை முதலியவற்றையும் செய்ய வேண்டும். பாபாவின் நினைவு புத்தியில் இருக்க வேண்டும். லௌகிக் தந்தையின் குழந்தைகள் வேலை முதலியன செய்கின்றனர் என்றால் நினைவிருக்கிறதில்லையா? யாரேனும் கேட்டால் நாங்கள் இன்னாரின் குழந்தைகள் என்று உடனே சொல்வார்கள். புத்தியில் தந்தையின் ஆஸ்தியும் நினைவிருக்கிறது. நீங்களும் பாபாவின் குழந்தையாக இருக்கிறீர்கள் என்றால் ஆஸ்தியும் நினைவில் இருக்கிறது. பாபாவையும் நினைவு செய்ய வேண்டும். வேறு யாருடனும் சம்பந்தம் கிடையாது. ஆத்மாவில்தான் முழு பாகமும் நிரம்பியுள்ளது. அது வெளிப்படுகின்றது. இந்த பிராமண குலத்தில் உங்களுக்கு கல்ப கல்பமாக என்ன பாகம் நடைபெற்றதோ அதுதான் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். பாபா புரிய வைக்கிறார், சமையல் செய்யுங்கள், இனிப்பு பதார்த்தமும் செய்யுங்கள். அப்போதும் கூட பாபாவை நினைவு செய்து கொண்டு இருங்கள். ஷிவ் பாபாவை நினைவு செய்து சமைப்பீர்களானால் இனிப்பை உண்பவர்களுக்கும் கூட நன்மை ஏற்படும். எங்காவது சாட்சாத்காரம் கூட நடைபெறலாம். பிரம்மாவின் சாட்சாத்காரமும் கிடைக்கலாம். சுத்தமான உணவு இருந்தால் பிரம்மாவின், கிருஷ்ணரின், சிவனுடைய சாட்சாத்காரம் பார்க்க முடியும். பிரம்மா இங்கேதான் இருக்கிறார். பிரம்மா குமார் குமாரிகள் என்ற பெயரோ உள்ளதில்லையா? அநேகருக்கு சாட்சாத்காரம் கிடைத்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் பாபாவை நினைவு செய்கிறீர்கள் இல்லையா? பாபா யுக்திகளோ அதிகம் சொல்கிறார். இவர்கள் வாயினால் ராம் ராம் என சொல்கின்றனர். நீங்கள் வாயினால் எதையும் பேச தேவையில்லை. எவ்வாறு அவர்கள் குருநானக்கு போக் வைத்துக் கொண்டிருப்பதாக எண்ணுகிறார்களோ அவ்வாறு நீங்களும் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். ஷிவ் பாபாவுக்கு போக் வைப்பதாக உணவு சமைக்கிறோம் என்பதாக. ஷிவ் பாபாவை நினைவு செய்தவாறே சமைப்பீர்களானால் அநேகருக்கு நன்மை ஏற்பட முடியும். அந்த உணவில் சக்தி வந்து விடுகின்றது. அதனால் பாபா உணவு சமைப்பவர்களுக்கும் சொல்கிறார், ஷிவ் பாபாவை நினைவு செய்து சமைக்கிறீர்களா? எழுதப்பட்டும் உள்ளது. ஷிவ் பாபா நினைவில் இருக்கிறதா என்று. பாபா நினைவிலிருந்து உணவு சமைத்தால் உண்பவர்களுக்கும் கூட சக்தி கிடைக்கும், மனம் சுத்தமாகும். பிரம்மா போஷணம் பற்றிய மகிமையும் பாடப்பட்டுள்ளதில்லையா? பிராமணர்களால் சமைக்கப்பட்ட உணவை தேவதைகளும் கூட விரும்புகின்றனர். இதுவும் சாஸ்திரங்களில் உள்ளது. பிராமணர்களால் சமைக்கப்பட்ட உணவை உண்பதால் புத்தி சுத்தமாகிவிடும், சக்தி இருக்கும். பிரம்மா போஜனத்துக்கு மிகுந்த மகிமை உள்ளது. பிரம்மா போஜனத்தின் மீது யாருக்கு மதிப்பு உள்ளதோ அவர்கள் தட்டை கழுவியும் கூட குடித்து விடுவார்கள். மிக உயர்ந்ததாக அதை புரிந்து கொண்டுள்ளனர். உணவு இல்லாமலோ இருக்க முடியாது. பஞ்சத்தின் போது உணவு இல்லாமல் இறந்து போகின்றனர். ஆத்மாதான் உணவை உண்கிறது. இந்த உறுப்புகள் மூலம் வாசனையை அது எடுத்துக்கொள்கிறது. நல்லது கெட்டதை ஆத்மா சொன்னதில்லையா? இது மிகவும் மனமுள்ளது, சக்தி வாய்ந்தது. இன்னும் போனால் எப்படி நீங்கள் முன்னேற்றத்தை அடைந்து கொண்டே இருப்பீர்களோ அதுபோல் உணவும் கூட உங்களுக்கு அப்படி கிடைத்து கொண்டே இருக்கும். அதனால் குழந்தைகளுக்கு சொல்கின்றேன், ஷிவ் பாபாவை நினைவு செய்து உணவு தயார் செய்யுங்கள். பாபா என்ன சொல்கிறாரோ அதை நடைமுறையில் கொண்டு வர வேண்டும் இல்லையா? நீங்கள் தந்தை வீட்டில் இருப்பவர்கள், மாமனார் வீட்டுக்கு செல்கிறீர்கள், சூக்ஷ்ம வதனத்திலும் உங்களுக்குள் சந்தித்துக் கொள்கிறீர்கள், போக் எடுத்து செல்கிறீர்கள். தேவதைகளுக்கு போக் வைக்கின்றனர் இல்லையா? தேவதைகள் வருகின்றனர். பிராமணர்களாகிய நீங்கள் அங்கே செல்கிறீர்கள், அங்கே குழுவாக கூடுகிறீர்கள். இனிமேலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய மாம் தாதாவின் அன்பு நினைவுகள், காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள், காலை வணக்கம் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம்: 1. எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் கவலைப்படக்கூடாது. ஏனென்றால் இந்த டிராமா முற்றிலும் மிகச் சரியாக உருவாக்கப்பட்டுள்ளது. நடிகர்கள் அனைவரும் இதில் அவரவர் பாகத்தை நடித்து கொண்டிருக்கின்றனர். 2. ஜீவன் முக்தி பதவி பெறுவதற்கு அல்லது சதா சுகமானவராக ஆவதற்கு உள்ளுக்குள் ஒரு தந்தையின் நினைவு மட்டுமே இருந்து கொண்டிருக்க வேண்டும். வாயினால் எதையும் பேச தேவையில்லை. உணவு சமைக்கும் போதும் உண்ணும் போதும் பாபாவின் நினைவில் அவசியம் இருக்க வேண்டும். வரதானம் அழியாத பிராப்தியின் ஆதாரத்தில் சதா நிறைவு பெற்ற தன்மையை அனுபவம் செய்யக்கூடிய மகிழ்ச்சி நிறைந்தவர் ஆகுங்கள். சங்கம யுகத்தில் நேரடியாக பரமாத்மாவிடமிருந்து பிராப்தி கிடைக்கின்றது. நிகழ்காலத்திற்கு முன் வருங்காலம் ஒன்றுமே இல்லை. அதனால் உங்களுடைய பாடல் எதை அடைய வேண்டுமோ அதை அடைந்து விட்டோம். இச்சமயத்தின் பாடலாகும். பிராமணர்களின் கஜானாவில் கிடைக்காத பொருள் என்று எதுவும் கிடையாது. இவை அழியாத பிராப்திகளாகும். இந்த பிராப்திகளால் நிரம்ப பெற்றவர்களாக இருப்பீர்களானால் நடத்தை மற்றும் முகத்தின் மூலம் நிறைவு பெற்றதன் விசேஷத்தன்மை காணப்படும். எது நடந்தாலும் அனைத்தையும் அடைந்தவர் தம்முடைய மகிழ்ச்சியை விட்டுவிட மாட்டார். ஸ்லோகன்: பரமாத்மாவின் அன்பினை அனுபவிப்பவராக ஆவீர்களானால் எந்த ஒரு தடையும் உங்களை தடுத்து நிறுத்த முடியாது. ஓம் சாந்தி.